சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 2, 2025. தலைப்ப நித்திய தண்டனை. கோல்டன் உரை. யோவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா, சங்கீதம், எரேமியா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பிரித்திருக்கிறார். முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. சாமுவேல். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு செழந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஈத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது, ஈத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபினண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவா உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. சாமுவேல். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். ஐசுவரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியைத் தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐசுவரியவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு தாவீது தன் ஊழியக்காரர் இரகசியமாய் பேசிக்கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்துப்போயிற்று என்று அறிந்து, அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோட்டிருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ, எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலுமோன் என்று பேரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எபிரேயர். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அன்பின் வடிவமைப்பு பாவியை சீர்திருத்துவதாகும். பாவத்தை அழிப்பதன் மூலமும் தீமையை உண்மையற்றது என்று வெளியேற்றும் ஆன்மீக புரிதலின் மூலமும் கடவுள் பாவத்தை மன்னித்ததை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் பாவத்தின் மீதான நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீடிக்கும் வரை தண்டிக்கப்படுகிறது. குற்ற உணர்ச்சியின் ஒட்டுமொத்த விளைவுகளை சகித்துக் கொள்வதை விட பூமியில் உள்ள ஒவ்வொரு கொள்ளை நோயையும் எதிர்கொள்வது நல்லது. மனந்திரும்பிய மரண மனதில் தீமை நீங்கி அதன் விளைவுகள் தனிநபரின் மீது இன்னும் இருந்தால் கடவுளின் சட்டம் நிறைவேறி சீர்திருத்தம் குற்றத்தை ரத்து செய்வதால் இந்த கோளாறை நீங்கள் நீக்கலாம். ஆரோக்கியமான பாவி கடினப்படுத்தப்பட்ட பாவி ஆவார். மனந்திரும்புதலின் ஒவ்வொரு வேதனையும் துன்பமும் சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் செயலும் இயேசுவின் பாவத்திற்கான பரிகாரத்தை புரிந்து கொள்ளவும் அதன் செயல்திறனை அதிகரிக்கவும் நமக்கு உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபித்து மனந்திரும்பி பாவம் செய்து வருந்தினால் பரிகாரத்தில் அவருக்கு பங்கு குறைவு. கடவுளுடன் ஒருமைப்பாட்டில், ஏனென்றால் அவருக்கு நடைமுறை மனந்திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதன் ஞானத்தின் சித்தத்தை செய்ய உதவுகிறது. நமது எஜமானரின் போதனைகள் மற்றும் நடைமுறையின் தெய்வீக கொள்கையை குறைந்தபட்சம் ஒரு பகுதியையாவது நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கடவுளில் எந்த பங்கும் இல்லை. அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடவுள் நல்லவராக இருந்தாலும் நாம் எந்த பாதுகாப்பையும் உணரக்கூடாது. மனந்திரும்புதல், ஆன்மீக ஞானஸ்நானம் மற்றும் மறுபிறப்பு மூலம் மனிதர்கள் தங்கள் பொருள் நம்பிக்கைகளையும் தவறான தனித்துவத்தையும் களைந்து விடுகிறார்கள். அவர்களில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் என்னை, கடவுளை எப்போது அறிவார்கள் என்பது காலத்தின் கேள்வி மட்டுமே. பொருளின் கூற்றுக்களை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் மீதான இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நல்லிணக்கம். தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து நமக்கு இந்த வழியை காட்டுகிறார். வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாமல் இருப்பது கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பை தவிர வேறு எந்த வாழ்க்கை உணர்வும் இல்லாமல் இருப்பது. புலன்களின் துன்பம் மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. சுய அன்பு என்பது ஒரு திடமான உடலை விட தெளிவற்றது. பொறுமையான கடவுளுக்கு பொறுமையாக கீழ்ப்படிவதன் மூலம் ஆன்மீகத்திற்கு எதிராக போராடும் மற்றும் பாவம் மற்றும் மரணத்தின் சட்டமான சுய விருப்பம், சுய நியாயப்படுத்துதல் மற்றும் சுய அன்பு என்ற பிழையின் பிடிவாதத்தை அன்பின் உலகளாவிய கரைப்பானுடன் கரைக்க நாம் பாடுபடுவோம். கிறிஸ்தவ அறிவியல் மனிதனுக்கு பழக்க வழக்கங்களில் தேர்ச்சி பெற கட்டளையிடுகிறது. வெறுப்பை கருணையால் அடக்கி வைக்கவும், காமத்தை கற்புடன் வெல்லவும், பழிவாங்கலை தர்மத்தால் வெல்லவும், வஞ்சகத்தை நேர்மையுடன் வெல்லவும், உடல்நலம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு எதிரான சதிகாரர்களின் படையை நீங்கள் போற்றாவிட்டால் இந்த பிழைகளை அவற்றின் ஆரம்ப கட்டங்களில் நெரிக்கவும். அவர்கள் உங்களை நீதிபதியிடம், பிழைக்கு எதிரான சத்தியத்தின் நடுவரிடம் ஒப்படைப்பார்கள். நீதிபதி உங்களை நீதிக்கு ஒப்படைப்பார். மேலும் தார்மீக சட்டத்தின் தண்டனை மரண மனம் மற்றும் உடலில் செயல்படுத்தப்படும். கடைசி காசு செலுத்தப்படும் வரை, நீங்கள் கடவுளுடன் உங்கள் கணக்கை சமநிலைப்படுத்தும் வரை இருவரும் கட்டுப்படுத்தப்படுவார்கள். ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். நல்ல மனிதன் இறுதியாக தனது பாவ பயத்தை வெல்ல முடியும். இது பாவத்தின் அவசியம், தன்னை அழித்துக் கொள்வது. அழியாத மனிதன் கடவுளின் அரசாங்கத்தை நிரூபிக்கிறான். நல்லது, அதில் பாவம் செய்ய சக்தி இல்லை. உண்மையான மனிதன் அறிவியலால் தனது படைப்பாளருடன் இணைக்கப்படுவதால், மனிதர்கள் பாவத்திலிருந்து திரும்பி மரண சுயத்தை மறந்து உண்மையான மனிதனான கிறிஸ்துவையும் கடவுளுடனான அவரது உறவையும் கண்டுபிடித்து தெய்வீக குமாரத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும். மாம்சத்தின் மீது ஆவியின் சக்தியை நிரூபிக்க, மனித மனம் மற்றும் உடலில் அதன் விளைவுகளால் நோயை குணப்படுத்தி பாவத்தை அழிப்பதன் மூலம் உண்மை வெளிப்படுகிறது என்பதை காட்ட கிறிஸ்து சத்தியம் இயேசு மூலம் நிரூபிக்கப்பட்டது. வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு மரணம் பிழை மற்றும் வெறுப்பை உருவாக்குகின்றனவா? படைப்பாளர் தனது சொந்த படைப்பை கண்டிக்கிறாரா? தெய்வீக சட்டத்தின் தவறாத கொள்கை மாறுமா அல்லது மனந்திரும்புகிறதா? அது அவ்வாறு இருக்க முடியாது. தவறு செய்ததற்காக ஏற்படும் துக்கம் சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு படி மட்டுமே, மேலும் மிக எளிதான படியாகும். ஞானத்திற்கு தேவையான அடுத்த மற்றும் பெரிய படி நமது நேர்மையின் சோதனை, அதாவது சீர்திருத்தம். இதற்காக நாம் சூழ்நிலைகளின் அழுத்தத்தில் வைக்கப்படுகிறோம். சோதனை நம்மை மீண்டும் குற்றத்தை செய்ய தூண்டுகிறது, மேலும் செய்ததற்கு ஈடாக துயரம் வருகிறது. நீதி சட்டத்தில் எந்த தள்ளுபடியும் இல்லை என்பதையும், நாம் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறியும் வரை அது எப்போதும் அப்படியே இருக்கும். தெய்வீக அன்பு மனிதனை திருத்தி ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கொள்கை மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. பாவத்தின் விளைவாக துன்பத்தை ஏற்படுத்துவது என்பது பாவத்தை அழிக்கும் வழிமுறையாகும். பாவத்தில் உள்ள ஒவ்வொரு இன்பமும் பொருள் வாழ்க்கை மற்றும் பாவத்தின் மீதான நம்பிக்கை அழிக்கப்படும் வரை அதற்கு சமமான வலியை விட அதிகமாகவே தரும். பரலோகத்தை அடைய, இருத்தலின் இணக்கத்தை அடைய நாம் இருத்தலின் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அன்பே, இதைவிட அதிகமாக நாம் கேட்க முடியாது, நாம் உயரமாக பார்க்க முடியாது, நாம் அதிக தூரம் செல்ல முடியாது. கடவுள் தனது கருணையை எவ்வாறு தேடுகிறாரோ அல்லது தேடவில்லையோ அதன்படி பாவத்தை மன்னிக்கிறார் அல்லது தண்டிக்கிறார் என்று கருதுவது அன்பை தவறாக புரிந்து கொள்வதும். தவறு செய்வதற்கான பாதுகாப்பு வாழ்வை ஜெபமாக மாற்றுவதுமாகும். பொதுவான நீதியின்படி கடவுள் மனிதனை படைத்ததை செய்ததற்காக மனிதனை தண்டிக்க மாட்டார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் மனிதன் அதை செய்வான் என்பதை ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்தார். கடவுள் தீமையை காண்பதை விட தூய கண்களை கொண்டவர். எங்கள் தந்தை தாய் கடவுள் எல்லாம் இணக்கமானவர், அருமையானவர். உமது ராஜ்யம் வந்துவிட்டது, நீர் என்றென்றும் இருக்கிறீர். பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், உயர்ந்தவர் என்பதை நாங்கள் அறிய உதவுங்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.